அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன். கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத், லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதா ஹ்தடைதும். وقال النبي صلى الله عليه وسلم لا يصلح العقل بغير ورع او كما قال عليه الصلاه والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு வித்தியாசமான ஒரு வில்லங்கமான தலைப்பொன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. போலிகள் ஜாக்கிரதை. அன்பிற்குரியவர்களே, சமுதாயத்திலே மனிதர்களை பார்ப்பதே அரிது என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். சமீப வகலமாக பத்திரிகைகளில் பார்த்திருக்கலாம், போலி மருந்துகள், மருந்து வாங்கினால் மரணம் இலவசம், இப்படி நிறைய செய்திகளை நாம் படித்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். எங்கு பார்த்தாலும் போலிகள் நிறைந்திருக்கிற இந்த காலத்தில் ஆன்மீக துறைக்குள்ளேயும் போலிகள் வந்துவிட்டார்கள். ஆன்மீகத்திலே நான்கு அமைப்பிலே போலிகளை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். தொழுகையில் போலி தொழுகையாளிகள் யார்? மனிதர்களில் போலி மனிதர்கள் யார்? சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற வழிகாட்டிகளில், இமாம்களில் போலிகள் யார்? ஷேக்மார்கள் ஆன்மீக துறையிலே நிறைய முறையீன்களை இணைத்து வளம் வந்து கொண்டிருக்கிற இந்த ஆன்மீக துறையில் யார் போலிகள்? இப்படி நான்கு போலிகளை இன்றைக்கு நாம் இனம் காணப் போகிறோம். அன்பிற்குரியவர்களே, பெருமானாரிடத்திலேயே கேட்கலாம், நபியே நாயகமே, இந்த நான்குக்கும் நீங்களே பதில் சொல்லுங்கள் என்று நாயகத்திடத்திலே விட்டால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள், தொழுகையில் யார் போலிகள்? ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையாக பேசுகிறார்கள், யார் போலி தெரியுமா? ஸல்லா வஹீதன் பிகைரி கிராஅ, தனியாக தொழுவார், கிராத் ஓதாமலேயே தொழுதுட்டு இருப்பான். இவன் போலி தொழுகையாளி. தொழுகேன்னு சொன்னாக்க எதுக்குமே தெரியலன்னாலும் அல்லாஹ் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தெரிவதை குல்ஹுவல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா எதையாவது ஓத வேண்டும் அல்லவா, எதையுமே ஓதாமல் தொழுகிற தொழுகையாளி. நான் கண்டிருக்கிறேன் ஒருவர் தொழுது கொண்டே இருக்கிற பொழுது திடீர்னு புருவத்தை தூக்குறார், இப்படிங்கிறாரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா, என்னங்க தொழுகும் போது நல்லா இருக்கிறீங்க, மற்ற நேரத்துல எல்லாம் தொழுகும் போது மட்டும் புருவத்தை தூக்குறீங்களே, இல்ல எனக்கு எதுவுமே ஓத தெரியாதுன்னு நான் சொன்னேன், அஜர்த் தான் சொன்னாங்க புருவத்தை உயர்த்திக்கங்க அல்லாஹ் பார்த்துப்பான். நவுது பில்லா, இவன் போலி தொழுகையாளி, ஓதி தொழ வேண்டும். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தொழுகிறார் ஆனா வலா யுஅத்தி ஸகா, அவர் ஸகாத்தை நிறைவேற்றாமல் தொழுகிறார். ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்கெல்லாம் வணங்க சொல்லுகிறானோ, தொழுக சொல்லுகிறானோ, அங்கெல்லாம் ஸகாத்தையும் சேர்த்து சொல்லுகிறார். ஜக்காத் இல்லாமல் தொழுகை இல்லை, தொழுகை இல்லாமல் ஜக்காத் இல்லை. தொழுக மட்டும் செய்கிறார் ஆனா பாக்கெட்ல இருந்து பைசா வெளியவே வர்றதில்லை. இவர் போலி தொழுகையாரே, இந்த தொழுகைக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பள்ளியில உட்காந்து எனக்கு அல்லாஹ் என் லாரி அங்க போயிருக்கு, டெல்லி வரைக்கும் போயிருக்கு, நீ கொண்டு வந்து சேர்த்து விடு, சேர்க்கிற பொறுப்பு உன்னை சார்ந்தது, நீ தான் கொடுப்பவன், அவனே இவனே போட்டு எல்லாம் செஞ்சு லாரி கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கு பின்னாடி அதுல இருந்து வந்த லாபத்திலிருந்து கொஞ்சம் கூட அடுத்த ஆளுக்கு கொடுக்கல. இந்த தொழுகையில் பயன் இல்லை. ரியானு சாலிஹினிலே ஒரு ஹதீஸிலே அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மூன்று பேர் குறையுள்ளவர்கள் இருந்தார்கள், ஒன்று வழுக்கத்தல, எல்லோரும் குறை சொல்லுகிறார்கள் இவருக்கு முடியல என்று எல்லோரும் குறை சொல்லுகிறார்கள், இன்னொருவருக்கு குஷ்டரோகம், இவரையும் குறையாக பேசுகிறார்கள், மூன்றாவது ஒருவர் கண் தெரியாதவர். மூன்று குறையாளிகள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் மலக்கை அனுப்பினான், ரியாலு சாலிகின் பதிவான வரலாறு. அல்லாஹ் மலக்கை அனுப்பினான், அந்த மலக்கு போய் முத முளைச்சா போதும், எதுக்கு வேண்டாம். இன்னைக்கு முடிக்காக மருத்துவத்திற்கு செலவழிப்பவர்கள் நிறைய பேர்கள் உண்டு. எனக்கு முடி முளைச்சா போதும், துவா செய்கிறா, அதோடு சேர்த்து 1000 ஒட்டகைகளை கொடுத்து விட்டு சென்றார். இதையும் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் சேட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்ததாக ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறார், உங்களுக்கு என்ன குறை என்று கேட்க, என்னுடைய தோல் எல்லாம் சரியாக வேண்டும், குஷ்டம் நீங்க வேண்டும், அது மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்ல துவா செய்து குஷ்டம் நீங்குகிறது. அதற்கு பிறகு 1000 மாடுகளை அவரிடத்தில் கொடுத்து விட்டு செல்கிறார். மூன்றாவதாக கண் தெரியாதவர், உங்களுக்கு என்ன குறை என்று கேட்க, எனக்கு கண் தெரியவில்லை, கண் பார்வை தெரிந்தால் போதும், இதுவே எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்க பெரிய செல்வம் அல்லவா என்று சொல்ல துவா செய்து அதற்கு பிறகு 1000 மாடுகள் அவருக்கு கொடுத்து விட்டு அந்த மலக்கு புறப்பட்டு விட்டார். அடுத்த வருடம் சரியாக அதே தேதிக்கு வருகிறார், வந்து வழுக்கு தலையை பார்த்து அல்லாஹ் கொடுத்த ஒட்டகத்திலிருந்து ஏதாவது கொடுங்களே. அல்லாஹ் கொடுத்தானா, என்ன சொல்றீங்க? நான் என்னுடைய அறிவாற்றலால், திறமையால், வல்லமையால் நான் இந்த செல்வத்தை உருவாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் கொடுத்ததில் இருந்து அல்லாவே மறந்துட்டான். நீ மீண்டும் வழுக்கையாவே போ, வழிக்கிட்டே போ. அந்த மலக்கு பத்துவா செய்து விட்டு புறப்பட்டார், செல்வம் எல்லாம் இல்லாமல் அழிந்து போனான் என்ற வரலாறை பார்க்கிறோம். அடுத்து குஷ்டரோகிட்ட போறாரு, அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து மாடுகள் இறைவன் உனக்கு வழங்கி இருக்கிறான், அதிலிருந்து ஏதாவது ரப்புல் ஆலமீனுக்கு நீ கொடு என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் கொடுத்தானா? எல்லாம் காரூன் சொன்ன மாதிரி எல்லாம் என்னுடைய ஆற்றலை வைத்து நான் பெருக்கினேன், உருவாக்கினேன். உடனே அந்த மலக்கு பத்துவா செய்கிறார், ஏன்னா இப்படி ஒரு வருஷத்திலேயே இப்படி மாறி போயிட்டே என்று பத்துவா செய்கிறார், அழிந்து போகிறான். மூன்றாவதாக கண் தெரியாதவரிடத்திலே சென்று அந்த மலக்கு கேட்கிறார், அல்லாஹ் கொடுத்த வளங்கள் ஆடுகளில் இருந்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் இறைவனுக்காக என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதே சுருட்களிலே அழகாக எழுதுவார்கள், கண் பார்வையை கொடுத்ததே அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய செல்வம், இதோ ஆட்டு மந்தைகள் எவ்வளவு வேண்டுமோ எடுத்து செல்லுங்கள், எவ்வளவு வேண்டுமோ எடுத்து செல்லுங்கள். மலக்கு ஆட்டை ஓட்டிட்டு எங்க ஓட்டிட்டு போறது? வானத்தில் ஆடு மேய்க்கிற வேலை அவருக்கு? மீண்டும் பரக்கத்திற்காக துவா செய்கிறார், செல்வ செழிப்போடு வாழ்ந்தார், வளர்ந்தார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். யார் ஜகாத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது. வெறும் தொழுகை இருக்கிறது, ஜகாத் இல்லை. இந்த தொழுகை போலி தொழுகை, இதில் எந்த பயனும் இல்லை. மூன்றாவதாக யார் போலி தொழுகையாளிகள்? அம்ம கௌமன் வஹும் லஹு காரிஹூன். ஒருத்தர் இமாமத் பண்றாரு, மக்கள் எல்லாம் அவர் இமாமத் பண்றதை வெறுக்கிறாங்க, ஆனால் இவர் விடல. நான் இந்த பள்ளியை விட்டு கேஸ் போட்டாவது இங்க தொழுக பண்ணிடுற, வேற பள்ளியை பார்த்து நான் போக மாட்டேன் என்று இருந்தால் இவர் தொழுகையும் போனது, இவரும் போலி தொழுகையாளி, அடுத்தவர்களின் தொழுகையையும் இவருமே நடிக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதனால யாரும் கோச்சுக்க வேண்டாம். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல் மம்லூக்குன் ஆபிக்குன், ஓடி போன அடிமை, யஜமானனை விட்டு ஓடி போயிட்டான், ஓடி போய் இவர் மறைமுகமாக இருந்து அல்லாஹ்விடத்திலே தொழுது கொண்டிருக்கிறார். இந்த தொழுகையிலே எந்த பயனும் இல்லை. யஜமானனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாத காரணத்தினால் இவனுடைய தொழுகையும் போலி தொழுகைதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஷாரிபு ஹம்ரின் முத்மின், தண்ணி அடித்து விட்டு தொழக்கூடியவனின் தொழுகை. நல்ல சாராய கடைக்கு போய் குடிச்சு போட்டு வீட்டில் மனைவி சொல்லியிருப்பாங்க, போய் பள்ளிவாசலில் தொழுதுட்டு வாங்க, வந்து அல்லாஹ்வுக்கு வந்து தக்பீர் கட்டார். இந்த தொழுகையை முகடு வரை உயருமா? உயராது. போலி தொழுகையாளி. பெருமானார் அடுத்தும் பேசுகிறார்கள், இம்ராத்துன் பாத்தத்தே ஜௌஜுஹா சாஹிதுன் அலைஹா, ஒரு பெண்மணி, எந்த பெண்மணி? இரவு உறங்குகிறாள், ஆனால் அவளின் மீது கணவன் கோபமாக இருக்கிற நிலை. கணவனின் கோபத்தை சம்பாதித்துக் கொண்ட பெண்மணியின் தொழுகையும் போலி தொழுகை. பார்த்தா வீட்டுக்காரத்த கடுமையா நடக்கிறா, கீரியும் பாம்புமா இருந்தான், ஆனா தொழுகை மட்டும் பயங்கரமா தக்பீரை கட்டி கட்டி அது வாட்டுக்கு 40 ரக்காயத்து, 80 ரக்காயத்து, 100 ரக்காயத்து, எந்த பயனும் இல்லை. ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவள் போலி தொழுகையாளி. இம்ராத்துன் இன்னொரு பெண்மணியை அறிமுகப்படுத்துகிறார்கள், சல்லத் பிகைரி ஹிமார், தொழுகிறாள் ஆனால் தலையை சரியா மறைக்காம, ஹிமார் என்றால் முக்காடு, முக்காடு ஓடாமல் முழுவதும் மூடாமல் தொழக்கூடிய அந்த பெண்ணின் தொழுகையும் போலி தொழுகை. சரியா மறைச்சிருக்கணும், முடிகள் மறைக்கப்படவே.
வச்சுக்கிறார்கள். ஆக்கில் உரிபா, வட்டியை சாப்பிடக்கூடியவன். நான் வீடு கட்டுறதுக்கு தான் பேங்க்ல லோன் வாங்கினேன், அதுக்கு வட்டி தான். அங்கே வட்டியை வாங்கி வந்து இங்கே வந்து பள்ளியிலே தக்பீரை கட்டி எல்லாம் சீக்கிரம் என் லோனு சரியாகணும் சரியாகணும். எங்க சரியாகும்? தொழுகையே சரியாகலையே. சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல் இமாமுல் ஜாஹிர் அடுத்தும் பேசுகிறார்கள், அநீதம் அளிக்கக்கூடிய தலைவன், நாட்டின் தலைவன் அநீதி அளித்து விட்டு பள்ளிவாசல்ல வந்து துவா கேட்டு இருக்கிறாரு. இந்த தொழுகை போலி தொழுகை, இவன் தொழுகிற தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் லா தன்ஹாஹு அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், எந்த தொழுகை அவனை மானக்கேடான சொல் செயலிலிருந்து தடுக்கவில்லையோ அந்த தொழுகையும் போலி தொழுகை. தொழுகிறார், வெளியே போன உடனே ஆறாங்கலிமாவ ஆரம்பிச்சிடுறார், பிஸ்மில்லா. போய் மார்க்கெட்டுக்குள்ள போன உடனே அவர் வாட்டுக்கு அவுத்து விடுறாரு, ஆனா அஞ்சு நேரம் கரெக்டா வந்து தொழுதுறாரு. ஜமாத்தோடு தொழுகிறார், அங்கே போய் பொய் சொல்லுகிறார், ஜமாத்தோடு தொழுகிறார், தில்லு முள்ளு பண்ணுகிறார், ஜமாத்தோடு தொழுகிறார், எல்லா கெட்ட செயல்களையும் செய்கிறார், ஜமாத்தோடு தொழுகிறார், தாய் நிந்திக்கிறார், ஜமாத்தோடு தொழுகிறார், மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்பதில்லை. இந்த தொழுகை போலி தொழுகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப இவங்க எல்லாம் போலி தொழுகையாளிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இரண்டாவதாக கேளுங்களேன், யார் போலி மனிதர்கள்? இந்த மனிதர்களில் போலி யார்? அனஸ் இப்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை அழகாக சித்தரிக்கிறார்கள், லா யஸ்லஹுல் அகல் பிகைரி வரா, பேணுதல் இல்லாத அறிவாளி. அறிவாளியா இருக்கிறாரு, பெரிய அறிவாளி, ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார், பெரிய அறிவாளியாக இருக்கிறார், ஆனால் அவரிடத்திலே பேணுதல் இல்லை என்றால் அவள் போலி அறிவாளி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அறிவு கூடுகிறதோ அந்த அளவிற்கு பேணுதலும் கூடிவிட வேண்டும். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய அறிவாளி! குர்ஆனினுடைய சட்டங்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், குர்ஆனிலே எந்த வசனம் பகலில் இறங்கியது, எந்த வசனம் இரவில் இறங்கியது, எந்த வசனம் சைஃபில் கோடை காலத்தில் இறங்கியது, எந்த வசனம் குளிர்காலத்தில் இறங்கியது, எந்த வசனம் மக்காவில் இறங்கியது, எந்த வசனம் மதீனாவில் இறங்கியது, எந்த வசனம் பெருமானார் விழித்துக் கொண்டிருக்கிற பொழுது இறங்கியது, எந்த வசனம் பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இறங்கியது, இது அனைத்தையும் தெரிந்தவன் நான் என்று சொல்லுகிற அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. வியாபாரம் பண்ண போனா கூட ஹலாலா ஹராமா ஹலாலா ஹராமா மனசுக்குள்ள அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்குமா, இதனால அல்லாஹ் நம்மளை பிடிச்சிருவானோ என்னவோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே வியாபாரம் செய்வார்கள். ரப்பே என்னை மன்னித்துக்கொள், இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் என்னை மன்னித்துக்கொள் என்று அழுவார்கள், புலம்புவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் வரலாறுகள்ல. பெரிய அறிவாளி ஆனால் பேணுதல் இல்லை, போடி அறிவாளி. அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள், லல் ஃபதுலு பிகைரி இல்மி, கல்வி இல்லாத சிறப்பு. ஒருத்தர் ரொம்ப சிறந்தவரா இருக்கிறாரு ஆனா அவர்கிட்ட கல்வி இல்ல, இது போலி சிறப்பு. கொஞ்ச நாள் இருக்கலாம், ஊருக்கே பெரிய நாட்டாமையா இருப்பாரு, ஒரு ரெண்டு வருஷத்துல தூக்கி விட்டு வேற ஒரு ஆளை போட்டுருவான். ஏன் கல்வி இல்லாத நாட்டாமையால் நிரந்தரமாக இருக்க முடியாது, இது நிரந்தர சிறப்பும் அல்ல. ஆனால் கல்வியாளன் ஒருத்தன் டாக்டரா இருக்கிறான், கல்வியோடு கூடிய சிறப்பு. இன்ஜினியரா இருக்கிறாரு, கல்வியோடு கூடிய சிறப்பு. ஆலிமா இருக்கிறாரு, கல்வியோடு கூடிய சிறப்பு. ஹத்தல் மௌத் இருந்து கொண்டே இருக்கும். இவன் போலி அல்ல, கல்வி இல்லாத வெறும் சிறப்பு இருக்கிறதே, இந்த சிறப்பு கொஞ்ச நாள் இருக்கும், பிறகு இல்லாமல் போய்விடும். பெருமானார் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், லல் ஹஸப் பிகைரி அதப், ஒழுக்கம் இல்லாத குலப்பெருமை. நிரந்தரம் அல்ல, அது போலி பெருமை. குளத்திற்கு ஒவ்வொரு குளம் இருக்கும், இப்ப பல்லப்பட்டிக்காரவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வகையரா சொல்லுவாங்க, இந்த வகையரா இந்த வகையரா இந்த வகையரா என்று பேசிக்கொள்வார்கள். ஒழுக்கத்தோடு கூடிய வகையராக்கள் இருக்கிறதே, இது நிரந்தரமானது. ஒழுக்கம் இல்லாத வகையராக்கள் இருக்கிறதே, இது போலி வகையராக்கள். கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இல்லாமல் போய்விடும். போலிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ல சுரூர் பிகைரி அம், நிம்மதி இல்லாத மகிழ்ச்சி.
நிம்மதி இல்லாத மகிழ்ச்சி, போலி மகிழ்ச்சி. மருத்துவமனைக்கு போகலாம், போன உடனே நாம ஒரு மருத்துவ ஒரு பேஷண்ட போய் பார்க்க போவோம், அவரை பார்த்து சிரிச்ச உடனே அவரு நம்மளை பார்த்து சிரிப்பாரு, ரொம்ப சந்தோஷத்துல சிரிக்கிறாருன்னு அர்த்தமா, ரொம்ப சந்தோஷத்துல சிரிக்கிறார் நம்மளை பார்த்து. இல்ல, இது போலி மகிழ்ச்சி. அது நம்மால் மாஷா இல்லா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற விதமே வேறு. அவரே பாவம் ஐசியூல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள உட்கார்ந்துருப்பாரு, இவர் குடும்ப சகிதத்தோடு போவாரு. நோய் விசாரிக்கிற முறையே இந்த சமுதாயம் இன்னும் அறியவில்லை, பழகவில்லை. குடும்ப சகிதத்தோட ஐசியூக்கு போறது, அங்க போய் ரெண்டு நாள் மூணு நாள் கேம்ப் போடுற மாதிரி போறது, விருந்தாளி போற மாதிரி. நோயாளியை பார்த்தால் ஒரு துவா செய்ய வேண்டும், நிற்க வேண்டும், ஒரு துவா செய்ய வேண்டும், சட்டென்று கிளம்பி விட வேண்டும், மார்க்கம் படிக்கிறது. அப்படி ஐசியூல இருந்து வந்ததுக்கு பின்னாடி பெட்ல படுத்திருப்பாரு, இவர் போவாரு டாக்டர் சொன்னதுக்கு மேல இவர் சட்டத்தை போடுவாரு, இனிமேல் நீங்க வெங்காயம் சாப்பிடாதீங்க, அது ஒத்து வராது, இனிமேல் நீங்க தேங்காய்லாம் சாப்பிடாதீங்க, ரொம்ப கொலஸ்ட்ரால், இனிமேல் நீங்க வந்து வாழைக்காய் சாப்பிடாதீங்க, அது மப்பு, இனிமேல் நீங்க அந்த காய் சாப்பிடாதீங்க, இந்த காய் சாப்பிடாதீங்க, இதோடு நிறுத்துவானா, அடுத்து ஒரு குண்டை போடுவான், இப்படித்தான் எங்க மச்சா சாப்பிட்டாரு போயிட்டாரு, இப்படித்தான் எங்க மாமா சாப்பிட்டாரு போயிட்டாரு. நோய் விசாரிக்கிற முறையே இது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும், வல சுரூரம், நிம்மதியை கொடுக்காத மகிழ்ச்சி, போலி மகிழ்ச்சி, கொடை இல்லாத செல்வம். நிறைய செல்வம் இருக்கிறது, கொடை இல்லை, கொடை இல்லாத செல்வம், போலி செல்வம். ஒண்ணு, செல்வத்தை விட்டுட்டு இவர் போகணும், அல்லது இவரை விட்டுட்டு செல்வம் போயிடும், எவனா திருடி போயிருவான், அல்லது ஏதாவது பிரச்சனை வந்துடும், போயிடும். இது போலி செல்வம். இருக்கும் போது போதும், அல்லாஹ் கொடுத்தது போதும் நினைக்கணும், இந்த வறுமை உயர்வான வறுமை. ஆனா இவரே வறுமையில இருக்கிறான், அவர் கற்பனை பண்றது நமக்கு, அதுல வந்து இப்படி காசு கிடைச்சுன்னா இதை செய்யலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், ஜேப்ல 10 ரூபா இருக்காது, பெருசா போட்டுருவாங்க கற்பனை. இது போலி வறுமை. நிதாவில ஒரு வரலாறு கூட எழுதுவார்கள், இந்த வாலிபர்களை குறித்து எழுதுகிற பொழுது நிதாவில எழுதுவார்கள், இன்றைக்கு போலிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு இளைஞன் வேலை கிடைக்காமல் கடைவீதிக்குள்ளே அடைகிறான், ஒன்றுமே முடியல, வேலை ஒன்றும் கிடைக்கல, அதனால ஒருத்தர் என்ன கேன வச்சு நிக்கிறாரு, நீங்க கொடுங்க, நான் வேண்டாம் தூக்கிட்டு வர்றேன், ஆனா எனக்கு 10 ரூபா கொடுக்கணும்னா, சரி 10 ரூபா கொடுக்குறேன், வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு வா, 10 ரூபா என்ன காசு வரல கையில, என்ன கேன தூக்கிட்டு போகும்போது கற்பனை பண்றான், 10 ரூபாய்க்கு 4 முட்டை கிடைக்கும், அதோட நிறுத்திருக்கணும், ஆம்லெட் போட்டிருந்தா பிரச்சனை இல்லை, அந்த 4 முட்டையை வித்து அப்படியே கோழி பண்ணை ஆக்கிடலாம். இப்ப கோழி பண்ணைக்கு வந்துட்டாரு, என்ன வீடு வந்து சேரல, இந்த கோழி பண்ணையை வித்து அப்படி ஆட்டு பண்ணை ஆக்கிடலாம், 10 ரூபாய் என்ன வரல, ஆட்டு பண்ணை வந்துருச்சு, ஏராளமான ஆடுகள் இருக்கிறது, என்ன வீடு வந்து சேரல, கற்பனை விரிகிறது, இந்த ஆட்டு பண்ணையை விட்டு மாட்டு பண்ணை ஆக்கலாம், இந்த மாட்டு பண்ணையை பால் பண்ணையாக மாட்டலாம், கால இடங்களை வாங்கலாம், கல்யாண மண்டபத்தை வாங்கலாம், காம்ப்ளெக்ஸை வாங்கலாம், கடைசியில இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரு அவருடைய மகளை நமக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பாரு, 10 ரூபாய்க்கு வழி இல்லாம மார்க்கெட்ல நிக்கிறான், இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரு நமக்கு தன்னுடைய மகளை கொடுப்பாரு, அதுக்கு 1 வருஷம் பூர்த்தி ஆகும், ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும், 10 மாசத்துல குழந்தை மட்டும் கிளீனா பெற்றுருவான், ஒரு ஆம்பளை புள்ள, அதுல கூட பொம்பளை புள்ள இல்ல, ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும், அந்த ஆம்பளை புள்ளைக்கு 1 வயசு பூர்த்தி ஆகும், நான் நடை வளக்குவேன், என் மாமனாரும் நடை வளக்குவார், ரெண்டு பேரும் நடந்து சுற்றி வந்து கடைசியில என் பிள்ளைக்கு ஆசையாக நான் ஒரு முத்தம் கொடுப்பேன்னு கீழே குனிஞ்சானோ என்னவோ, என்ன கேன் கீழே உணர்ந்து உடஞ்சு போச்சு, என்னைக்கு சொந்தக்காரான பாவி, 2000 ரூபா போச்சு என்று சொல்ல, உனக்கு 2000 தான் போனது, எனக்கு ஆட்டு பண்ணை போனது, மாட்டு பண்ணை போனது, பால் பண்ணை போனது, காலி இடம் போனது, காம்ப்ளெக்ஸ் போனது, கல்யாண மண்டபம் போனது, என் அன்பு மனைவி போனார், இதை விட மேலாக என் பாசத்திற்குரிய பிள்ளை போய்விட்டானடா, இப்ப எவ்வளவு தூரம் விரிஞ்சு போச்சு கற்பனை. நிறைய இளைஞர்கள் கற்பனையிலேயே மிதக்கிறார்கள், போதும் என்ற மனம் இல்லாத வறுமை, போலி வறுமை, பணிவில்லாத, பணிவில்லாத உயர்வு. ஒருத்தர் உயர்ந்து நிற்கிறார் பணத்தால், பதவியால், அந்தஸ்தால், கல்வியால், ஆனால் அவரிடத்திலே பணிவில்லை, இந்த உயர்வு இருக்கிறது, போலி உயர்வு. ஒரு நாள் கீழே விழ வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும்.
25 மாடியினுடைய மேல் கட்டிடம் கீழே இருக்கக்கூடிய அஸ்திவாரத்தை பார்த்து கேட்டதாம்.
கீழே இருக்கிற அஸ்திவாரத்தை பார்த்து கேட்டதாம், நான் எவ்வளவு உயரத்திலே நிற்கிறேன் பார்த்தாயா? உனக்கு கீழே ஒண்ணு கடிக்கிறானுங்க, குப்பைய கொட்டுறானுங்க, எல்லாம் செய்யறானுங்க, ஆனால் எனக்கு மேல் யாரும் இதை செய்வதில்லையே, எப்படி உயர்ந்து நிற்கிறேன் பார்த்தாயா?
உடனே கீழே இருக்கிற அஸ்திவாரம் சொல்லிச்சா, நான் இல்லை என்றால் நீ இல்லை, நான் கொஞ்சம் லேச ஆடுனேன்னு வச்சுக்க, உன் வாழ்க்கை ஆட்டமாயிடும்.
அஸ்திவாரங்களை மறக்கிற சூழல் இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு உண்டு. உயர்வை பெறுகிற பொழுது பணிந்து கீழே பார்க்கிற சூழல் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர்களுக்கு உண்டு. பணிவு இல்லாத உயர்வு ஓளி உயர்வு.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தும் பேசுகிறார்கள்,
அல்லாஹ்வினுடைய பேர் உதவி இல்லாத போர்க்களம்.
போர்னா போராகவும் இருக்கலாம், இபிலீஸ்ட போர் செய்யறது, துன்யாவிடத்துல போர் செய்யறது, நர்சோடு போர் செய்யறது, எல்லாம் போர் தான். இந்த எல்லா போர்களுக்கும் அல்லாஹ்வின் உதவி வேண்டும்.
அல்லாஹ்வினுடைய பேருதவி இல்லாத போர் போலி போர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் எல்லாம் போலி மனிதர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டுகிறார்கள்.
இனி மூன்றாவதாக ஒரு களத்துக்குள்ளே நாம் நுழைய போகிறோம்.
யார் போலி வழிகாட்டிகள்? சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் இன்றைக்கு சமூகத்தில் ஏராளம் வந்து விட்டார்கள்.
ஒரு வழிகாட்டி, ரெண்டு வழிகாட்டி இல்லை, நிறைய. இதுல யார் நல்லவர்கள், யார் போலிகள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த கூன ஹிம்மத்துஹு அல்மால்,
யார் பொருளுக்காக காசு வனத்திற்காக வழிகாட்டுகிறார்களோ இவர்கள் போலி வழிகாட்டிகள். இவர்களுடைய மைய நோக்கமே பொருளாதாரம், மனிதர்களை வழிகாட்டுவதே நோக்கமல்ல, பொருளாதாரத்தையே நோக்கமாக கொண்டு யார் வழிகாட்டுகிறார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் இவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும், நபிமார்களை பற்றி குர்ஆன் சொல்லும், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் வழிகாட்டுவதற்கு உங்களிடத்திலே காசு பணத்தை எதிர்பார்க்கவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் சொல்ல சொல்லியிருக்கிறார். எந்த நபிமார்களும், எந்த இறைநேசர்களும், எந்த நாதாக்களும் வழிகாட்டுவதற்கு பொருளை தேடவில்லை. பொருளை மையமாக வைத்து யார் வழிகாட்டுகிறார்களோ இவர்கள் போலி வழிகாட்டுகள்.
இரண்டாவதாக சொல்லுவார்கள், ஐயன்சல் அமல ஒயல் ஹக்,
அமலை மறந்து போய்விடுவார். அமல் இருக்காது, செயல்பாடு இருக்காது, சிரிப்பையே மையமாக கொண்டு ஓடுகிற வழிகாட்டிகள், போலி வழிகாட்டிகள்.
மூன்றாவதாக ஒரு அடையாளத்தை சொல்லுவார்கள்,
முல்லை விதைப்பார்கள், சமூகத்தில் முல்லை விதைப்பார்கள்.
இன்றைக்கு நிறைய வழிகாட்டிகளை சொல்ல வேண்டி வந்துவிடும்.
சமூகம் நன்றாக இருந்தது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது சமூகம்.
அதற்கு பிறகு சின்ன பிரச்சனை விஸ்வரூபமாக மாறி தொப்பி போடலாமா போடக்கூடாதா, போட்டா என்ன போடட்டி என்ன, அது என்ன பெரிய விஷயமா, ஃபரல்லா,
கை ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா, ஃபரல்லா, சுண்ணத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள்.
இதை சொல்லி எந்த அத்தஹியாத் ஓதுறது, எந்த துவா ஓதுறது, எது வேண்டாலும் ஓது.
அல்லாஹ்விற்கு அனைத்தும் தெரியும், உள்ளத்தை அறிந்தவன் ரப்பு.
ஆனால் முள்ளை விதைத்து இன்றைக்கு சமுதாயத்திலே இவர் அவரை பார்த்தால் காஃபிர், அவர் இவரை பார்த்தால் காஃபிர்,
இவருக்கு ஒரு பள்ளி, அவருக்கு ஒரு பள்ளி, இங்கு ஒரு பள்ளி, ஒட்டி இன்னொரு பள்ளி, இந்த பள்ளி அதை பத்துவா, அந்த பள்ளி இதை பத்துவா.
எவ்வளவு சமூகத்திலே உள்ளம் வலிக்கிறது. ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய இந்த மார்க்கத்திலே இப்படி பிளவுகளா,
எத்தனை எத்தனை பிளவுகள். நாங்க சொல்றதுதான் கரெக்ட்,
ஏண்டா புகாரியில இருக்கு, புகாரிய படிக்க தெரியாது, நாங்க சொல்றதுதான் கரெக்ட். இப்படி ஒன்று,
இன்னொரு பக்கம் பார்த்தால் நாங்க சொல்றதுதான் கரெக்ட் என்று இன்னொரு பக்கம்.
யார் சொல்றது கரெக்டா இருந்தா என்ன, சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கலாம். உள் பிரச்சனைகளை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள், வெளியில எல்லோரும் ஒன்று சேர்ந்து சராசரி முஸ்லிம்களாக வாழலாம் என்ற சிந்தனை எத்தனை பேர்களுக்கு வந்திருக்கிறது. முள்ளை விதைப்பார்கள், ஆனால் ஒயத்துழுபு சமரா, பழத்தை எதிர்பார்ப்பார்கள். விதைக்கிறது ஃபுல்லா முள்ளு, ஆனால் சமுதாயத்திலிருந்து நிறைய பணத்தை எதிர்பார்ப்பார்கள், பல பணத்தை எதிர்பார்ப்பார்கள். இப்படி வந்துவிட்டால் இவர்கள் போலிகள். நாலாவதாக பார்க்கிறோம்,
பள்ளிகளுக்கு வருகிற பொழுது வெறுப்போடு வருவார்கள். பள்ளிவாசலுக்குள்ள வர்றதா சந்தோஷமா வரணும், வழிகாட்டியே பள்ளிக்குள்ள வரும்போது வெறுப்போடு வந்தா என்ன ஆகிறது, சமூகத்தின் நிலை எப்படி இருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும். பள்ளிக்கு வருவதாக இருந்தாலே வாங்க சொல்லிட்டாங்களா என்று யார் நினைக்கிறார்களோ இவர்கள் போலி வழிகாட்டிகள். பள்ளிக்கு வருவதற்கு ஆர்வம் கொண்டு சகாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். எந்த சூழலாக இருந்தாலும் பள்ளியில் தானே சகாபாக்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். காற்றா பள்ளி, மழையா பள்ளி, பசியா பள்ளி, என்ன தேவையோ அத்தனைக்கும் பள்ளி. கடைவீதி போக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், கடைவீதியில போய் சொன்னாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொத்துக்களை பள்ளியிலே பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா கடைவீதி ஃபுல்லா பள்ளிவாசலுக்கு வந்துருச்சு, சொத்து கொடுக்குறாங்க போல தெரியுது, வாங்கிட்டு போகலான்னு எல்லா பள்ளிவாசலுக்கு வந்தாச்சு. இங்கு பார்த்தா கல்வியினுடைய மஜ்லிஸ் நடந்துட்டு இருக்கு, கல்வியாளர்கள் கல்வியை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்து தேடி பார்த்துட்டு என்ன ஒண்ணு கொடுக்க காணாமே, அபூ ஹுரைரா ரலி எல்லாமே புடிச்சிட்டு வந்துட்டார். ஒருத்தர் என்னமோ சொத்தெல்லாம் கொடுக்கறதா சொன்னீங்களே, வாங்க நேரம் அபூ ஹுரைரா ரலி அல்லாஹு தஆலா வர்றாங்க. இந்த கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் ரசூல்லா சொத்து தானே, ரசூல்லாட்ட என்ன இருந்துச்சு, கல்வி தானே இருந்தது, அதைத்தானே ரசூல்லா பிரித்து கொடுத்தார்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும், லா யதுனல் மசாஜித இல்ல ஹஜ்ரா, ஐ யகுனல் கலாம் கஸீரா வல் அமல் கலீல், பேச்சு அதிகமாக இருக்கும் அமல் குறைவாக இருக்கும். அமல் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் பேச்சு அதிகமாக இருக்கும் அமல் குறைவாக இருக்கும். இவர்கள் போலி வழிகாட்டிகள். சமுதாயம் நாமே உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். விடல அடுத்தும் பேசுகிறார்கள், யுஹிப்பு ஐயும் தஹ பிமா லைசஃபி, தன்னிடத்தில் இல்லாத புகழை சொன்னால் அதை பெருமைப்படுவார்கள். ஹஜரத் உங்களை மாறி வருமா, சமுதாயத்துக்கு நீங்க செய்யற இந்த பயான் இருக்குது, நீங்க சொல்ற வழிகாட்டல் இருக்கு, அப்படியே மேல போயிடுறது.
போலி வழிகாட்டிகள் மக்களினுடைய புகழுக்கு யார் மயங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுமாக்குகிறாரோ இவர் போலி வழிகாட்டி. பெருமானாரின் காலத்திலே சஹாபாக்களை வந்து புகழுகிற பொழுது, அதுவும் குறிப்பாக உமர் அலி அல்லாஹ் போன்றவர்களை, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லாஹ் போன்றவர்களை, அதே சுருட்களை புரட்டுங்கள், புகழ்ந்தா மண்ணை எடுத்து முகத்திலே போடுவார்களாம். இதா ரஹீத்துல் மந்தஹீன ஃபஹுஸ்ஸு ஃபி வுஜூஹிஹிம் துராப், யாராவது வந்து புகழ்ந்தா உண்மையிலேயே பிடித்திருந்தால் அல்லாட்ட துவா செய்யணுமே தவிர நேரம் வந்து புகழக்கூடாது. இது மார்க்கத்தினுடைய பண்பாடு. புகழ்ந்ததற்காக மண்ணை எடுத்து மூஞ்சிகள் அடித்தார்களாம். புகழ்ந்தால் இல்லாத புகழ், இருக்கிற புகழ் கூட இல்லாத புகழை சொன்னால் கூட அவர்கள் அப்படியே போயிடுவாங்க உச்சிக்கு. அடுத்தும் பேசுகிறார்கள், மை யந்துர் இலா யபகல் மை யந்துர் இலா உயூபிஹி, இவர்களுடைய குறையை யார் பார்த்து எடுத்து சொல்லுகிறார்களோ அவர்களை கோபப்படுவார்கள். சமீப காலத்துல நடக்கிற கூத்த பார்த்தா, இவர் அவர் குறைய சொல்ல, அவர் இவர் குறைய சொல்ல, இவர் அவர் குறைய, நாலா பக்கமும் தாக்குதல் தானே நடக்கிறது. வழிகாட்டிகளா போலிகளாகத்தானே இன்றைக்கு எல்லா துறைகளும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்திலே இந்த நிகழ்வு நடந்ததா, இப்படி சமூகத்தை கூறு போட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா யோசித்து பார்க்கிறோம். எல்லாம் போலிகள். அடுத்தும் பேசுகிறார்கள், யுஸாஹிமு கைரஹு அல துன்யா, துன்யாவில இந்த போலி வழிகாட்டிகள் தன்னோடு ஒரு 15-20 கூட்டியே வச்சுக்குவான். யுஸாஹிம் முஸாஹமத், நெருக்கடியாகவே வாழ்ந்து கொள்வார்கள். தொழுகைக்கு வருவார்கள் பிந்தியே வருவார்கள், தொழுகைக்கு முன்னேறி வரமாட்டான் பிந்தியே வருவார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் வழிகாட்டுவதற்கு தகுதி இல்லை, போலி வழிகாட்டிகள் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இதை உரசி பார்த்து வழிகாட்டிகளாக தேர்ந்தெடுப்பதற்கு என்ன வழியோ அதை எடுத்திருக்கிறோம் என்னை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு பக்கம், நான்காவதாக ஷேக்மார்கள். இன்றைக்கு இது சமூகத்திலே அதிகரித்து போயிருக்கிற பெரிய வியாதியை போன்றாகிவிட்டது. ஷேக்மார்கள், இந்த ஷேகுக்கு பின்னாடி போனா கோடீஸ்வரன் ஆயிடலாம், அந்த ஷேகுக்கு பின்னாடி போனாக்கா உடம்புல இருக்கிற குறையெல்லாம் குறைஞ்சு போயிடும். ஷேகை பற்றுவது எதற்காக என்றால், துன்யாவை விட்டு ஆகிரத்தின் பக்கம் சிந்தனையை திருப்புவதுதான் ஷேகின் வேலை. ஒரு நல்ல ஷேக் என்பதற்கு 24 அடையாளங்கள் உண்டு. அந்த 24 அடையாளங்களும் சேர்ந்து யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தான் ஷேக். அப்படி இல்லை என்றால் அவர் போடி. நமக்கு குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, இமாம்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வழிகாட்டுகிற சொற்கள் இருக்கிறது. ஆனா ஷேக் அவசியம்தான், தரீக்கத்தை காட்டக்கூடியவர்கள் அவசியம்தான். இந்த 24 குணங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களின் கையை பிடித்தால் வழிகாட்டுதல் சரியாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு குருடை இன்னொரு குருடனை பிடிச்சிட்டு போன மாதிரிதான். குருடனுக்கு வழிகாட்டணும்னா கண்ணு தெரியணும். ஒரு குருடை இன்னொரு குருடனை பிடிச்சிட்டான் வழங்குமா? ரெண்டு பேரும் போய் எந்த குழியில விழுவானுங்கன்னு தெரியாது. அதனால வழிகாட்டக்கூடியவர் சரியான பார்வை உள்ளவரா என்று பார்த்து பின்பற்ற வேண்டும். அதுல முதலாவதாக அந்த வழிகாட்டி எப்படி இருக்கணும்னு சொன்னா, அவரை பார்த்தாலே அல்லாஹ்வின் நினைப்பு வந்து விட வேண்டும். அவரை பார்த்தாலே அல்லாஹ்வின் நினைப்பு வந்து விட வேண்டும். அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை இவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இவர்களை பார்த்தாலே அல்லாஹ்வின் நினைப்பு வந்து விடும். அல்லாமா ஷிபிலி எப்படி இருந்தார்கள்? ஒரு அரசரினுடைய அமைச்சராக இருந்தவர்கள் ஷிபிலி. ஒரு நாள் தும்பினார்கள், அவர்களுடைய ஆடையிலே கொஞ்சம் சளி பெற்றிருந்தது. இதை அரசர் பார்த்துவிட்டு என்ன அசுத்தமாக இருக்கிறார் என்று அரசர் மிரட்ட, என் ரப்பு நான் என்னதான் தவறு செஞ்சாலும் மன்னிச்சிடறான், எனக்கு தெரியாமலே ஒரு தவறை நீ இப்படி கண்டிக்கிறாயே, நான் ரப்போடு நெருங்கிக் கொள்கிறேன், உன்னுடைய அரசவை எனக்கு வேண்டாம் என்று ஒதுங்கி வந்தவர்கள் தான் அல்லாமா ஷிபிலி. இந்த ஷிபிலியை பார்த்தால் அல்லாஹ் என்று சொல்லிவிடுவார்கள் மற்றவர்கள். இந்த மாதிரி இருக்கணும். ஷேகுமார்களை பார்த்த உடனே உலகத்தினுடைய பற்று போய் அல்லாஹ்வின் சிந்தனை வந்துவிட வேண்டும். இரண்டாவதாக தர்க்குல் ஹவா, மனு இச்சைகளை விட்டுவிட வேண்டும். அவங்களுக்கு ஷேகுமார்களுக்கு உலக ஆசை இருக்கக்கூடாது, மன இச்சை இருக்கக்கூடாது. இன்னைக்கு போய் நம்ம அந்த ஈரானியில போய் சாப்பிடலாமா? ஷேகு கேட்டார்னா ஒரு போலி. ஈரானியில சாப்பிடுறியா நீயே? நம்ம இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குமே, கோழிக்கறியை நல்லா பொறிச்சு அதை வச்சு சாப்பிட்டு இதை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே. மன இச்சைகள் இருக்கக்கூடாது, ஆசைகள் இருக்கக்கூடாது. இந்த நிலையில் ஒரு ஷேக் இருந்தால் இவர் உண்மையிலே ஷேக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சாட்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், எனக்கு ஒரு ஷேக் இருக்கிறார், ஆனால் அவர் என்னை விட பொடி பையன். பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கிற பொழுது கடுமையான தாகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான தாகத்திலே ரப்பே தண்ணி கிடைக்காதா என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு ஒரு ஆட்டு இடையர், அந்த ஆட்டு இடையர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டு இடையரத்திலே சென்று கேட்டார்களாம், பக்கத்தில் எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்க அந்த இடையன் சொல்லுவார், அந்த ஆட்டு இடையர் சொல்லுவார், உங்களுக்கு சுடு தண்ணி வேண்டுமா ஐஸ் தண்ணி வேண்டுமா? கடுமையான வெயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதித்து பார்க்கலாம் என்பதற்காக சொன்னார்கள், எனக்கு குளிரான தண்ணீர் இருந்தால் போதுமே. தான் கையிலே வைத்திருந்த ஆட்டு இடையன், அந்த சிறுவன் வைத்திருந்த குச்சியை எடுத்து பூமியிலே அடிக்க தண்ணீர் பொங்கியது, குளிர்ச்சியாக இருந்தது, குடித்தார்கள், அமுதை போன்றிருந்தது. ரப்பிடத்தில் கேட்கிறார்கள், ரப்பே நான் உன் கலீல், நான் உன் கலீல், உனக்கு நண்பன் என்று என்னை சொல்லுகிறாய், ஆனா இந்த சின்ன பையனை பார்த்தா அடிக்கிறான், ஊட்டு பொங்குது, பொங்கி எழுகிறது, ரப்பே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பல்லாஜல சானகுத்தல சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பையன் ஒரு மலையை மேலே போ என்று சொன்னால் அந்த மலை மேலே போய்விடும். ஏன் தெரியுமா? தரக்கல் அவா, இவன் மன இச்சையை விட்டவன். ஒரு நாள் கூட அவன் மேய்க்கிற ஆற்றில் இருந்து பால் கலந்து குடித்ததில்லை. இது யஜமானனின் நாடு, குடிக்க கூடாது என்றிருக்கிறார் யஜமானனுக்கு, உலகத்தின் யஜமானனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார். அதனால் அந்த யஜமானனுக்கு யஜமானனாக நான் இருக்கிற நான் அவனுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்கிறேன். இது உண்மையான ஷேக். தர்க்குல் அவா, மன இச்சையை விட்டுவிட வேண்டும். மூணாவது தர்க்கு துன்யா. ஷேக் வந்து உலகத்தை விட்டுறணும். உலக ஆசை இருந்தாக்கா நல்ல சொகுசு கார்ல தான் வர்றாங்க. ஒரு ஷேகா சொகுசு கார்ல வந்து அப்படி இறங்கின அவரை சுத்தி ஒரு 25-30 பேர். இதையெல்லாம் வெறுக்க வேண்டும். நாம் எல்லாம் பார்த்த உலமாக்களில் கண்ணுக்கு முன்னால் நிற்கிற காமிலான ஷேக்களில் ஹாரணி கமாலுத்தீன் ஹசரத் கிபிலா வாழ்ந்தார்கள், கண்டிருக்கிறோம், நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஏழைகள் தோழர்கள், அவங்களை சுத்தி ஏழைகள் ஈக்களை போன்று வைப்பார்கள். தன்னிடத்தில் இருப்பதை எல்லாம் கொடுத்து விட்டு தான் ஒன்றுமில்லாமல் அமர்ந்திருப்பார். இப்படி ஷேக் இருந்தாங்க. இது உண்மை ஷேக். தர்க்கு துன்யா,
ஆனா சில சேகுமார்களுக்கு அல்லா இயற்கையிலேயே வளர்த்து கொடுத்துருப்பான், ஆனாலும் கூட அவர்கள் அதோடு ஒட்ட மாட்டார்கள். ஒட்டாம வாழணும், துன்யாவோடு ஒட்டாமல் வாழ வேண்டும். கௌசுல்லாலம் மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி சேகுமார்களுக்கெல்லாம் சேக இல்லையா, குத்துபுகளுக்கெல்லாம் குத்துப இல்லையா, இவர்களின் வரலாறுகளை படித்து பாருங்கள். இவர்களை பார்ப்பதற்காக ஒரு சேக் வந்திருக்கிறார், ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறார். இவர் கௌசுல்லாலம் இந்த பக்கம் இருக்கிறாங்க, உணவு தயார் செய்து தன்னுடைய பீர்பாய்களிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். தன்னுடைய பீர்பாய் இடத்துல கொடுத்திருப்பாங்க, முறியது இடத்துல அவர் கொண்டு சொல்லுகிறார், ஆற்றிலே கடுமையாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, கடப்பதற்கு பரிசல் இல்லை, பாலம் இல்லை, எருகும் இல்லை, கடந்து செல்ல வேண்டும், முடியாது. எப்படி கிடைக்கிறது? மீண்டும் கௌசல் ஆலம் இடத்திலே வருகிறார், எங்க கடக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, நான் எப்படி கடப்பது? கௌசல் ஆலம் சொன்னார்களாம், பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். போய் சொல்போம், கௌசல் ஆலத்துக்கு 4 மனைவி 49 பிள்ளைய, 4 மனைவி 49 பிள்ளை. சொன்னாங்க பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். முரீதுக்கு தலை சுத்து சுத்து சுத்திருச்சு, 49 பிள்ளைய பத்திருக்கிறாரு, பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார்னு சொல்றாரு, ஒண்ணுமே ஓடல. போனார்கள் ஆற்றிடத்திலே, சொன்னார்கள் வழி பிறந்தது, ஆற்றை கடந்தார்கள். அந்த ஷேகுக்கு ஒரு 4-5 பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு கொடுத்திருந்தாங்க. எல்லா சாப்பாட்டையும் ஷேகு சாப்பிட்டாரு, ஒரு ரொட்டி கூட விடல, கொஞ்சம் கூட கொண்டு வந்தவருக்கு ஈவு இறக்க இல்லாம அடிச்சார். ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வெறும் பாத்திரத்தை கொடுத்து விட, வெறும் பாத்திரத்தை கொண்டு வந்து ஆற்றிடத்திலே பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார்னா வழிவிட மறுத்து விட்டது. மீண்டும் போய் அந்த பெரிய சேகடத்திலே போய் விருந்தாளி இடத்திலே போய் பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார்னு அவர் சொல்லிவிட்டார், வழிவிட்டுச்சு. ஆனா இப்ப சொன்னா வழிவிட மாட்டேங்குது, இவர் சொல்லி அனுப்பிச்சாரு, உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார். சொல்லு நவுது பில்லா, உண்டு ருசி அறியாதவரா? 4-5 பேர்த்து சாப்பாட்டை ஒன்னா முழுங்கினாரே, உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார்னு சொல்றாரு, ஒன்னும் புரியவில்லை. சென்றார்கள், சொன்னார்கள், வழி பிறந்தது. போன உன்ன தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு கௌசலாலமே, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. 4 மனைவி 49 புள்ள நீங்க சொல்றீங்க பெண் ருசி அறியவில்லை என்று, 5 பேர்த்து சாப்பாட்டை ஒன்னா சாப்பிட்டுட்டு உண்டு ருசி அறியவில்லை என்று சொன்னார். உப்பு போட்டுதானே ஆக்குனீங்க, சொல்லுங்க எப்படி செய்தீர்கள்? கௌசலாலம் அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. இறைநேசர்கள் என்றைக்குமே பேசுவது கிடையாது, அமலிலே செயல்பாட்டிலே கொண்டு வருவார்கள். 2 பேரை அழைத்து 2 வாளை கையிலே கொடுத்து ஒரு பெரிய சட்டியிலே பானையிலே தண்ணீரை கொண்டு போய் இவர் தலையிலே வைத்து, நீங்கள் ஊரை சுட்டி காட்டுங்கள், ஒரு சொட்டு பானையிலிருந்து தண்ணீர் கீழே விழுந்தாலும் தலையை எடுத்து கொண்டு வந்து விடுங்கள், ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்தாலும் தலை எடுத்துட்டு வந்தோம். அழைத்து செல்கிறார்கள். மறுநாள் காலை கௌசல் ஆலம் பார்க்கிறார்கள், கடைவீதி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. கடைவீதியா? என் கவனம் முழுக்க தலையில் அல்லவா இருந்தது, அந்த பானையிலிருந்து ஒரு சொட்டு போனால் என் தலை போய்விடுமே என்ற சிந்தனையில் அல்லவா இருந்தேன். நான் எங்க கடையை பார்த்தேன், கடைவீதியை பார்த்தேன், எனக்கு அந்த சிந்தனையே இல்லை. கௌசல் ஆலம் இப்பொழுதுதான் சொன்னார்கள், நாங்களும் இப்படித்தான் உலகத்திலே வாழுவோம், திருமணம் முடிப்போம், உண்ணுவோம், உறங்குவோம், ஆனால் எங்கள் சிந்தனை முழுக்க அல்லாஹ்வாக இருக்கும், வேறு எந்த சிந்தனையும் இருக்காது. தற்குத்துன்யா, இப்படி உலகத்தை விட்டு ஒட்டாமல் யார் வாழ்கிறார்களோ இவர்கள் தான் ஷேக். 4வது இத்திபாபுத்தீன், மார்க்கத்தை பின்பற்றி நடப்பார்கள், முழுமையா 100% மார்க்கத்தின் படி நடப்பார்கள். இத்திபாபுத்தீன் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பாருங்கள், 100% சுன்னத்துக்கு ஒரு வடிவம் கொடுப்பதாக இருந்தால் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொடுக்கலாம். திடீர்னு ஒரு இடத்துல பீஷாப் போற மாதிரி உட்காந்து எந்திரிச்சு போனாங்களாம், என்னங்க நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு போறப்போ உட்காந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே செல்லுகிற பொழுது இங்கு சிறுநீர் கழித்து விட்டு சென்றார்கள், எனக்கு வரவில்லை, ஆனாலும் நாயகம் அமர்ந்த இடத்திலே நான் அமர்ந்து விட்டு புறப்படுகிறேன். ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது பத்ஹா என்ற இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு எப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றாலும் பத்ஹா என்ற இடத்துல கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டுத்தான் புறப்படுவார்கள். இதுதான் இத்திபாவுத்தீன். ஏன் எதற்கு என்று காரணம் எல்லாம் கேட்காமல் அப்படியே பின்பற்றுகிற சூழல். இன்றைக்கு நம்மிடம் எத்தனை பேர்கள் இருக்கிறது ஷேகுமார்கள் என்று சொன்னால், இப்படி இத்திபாவுத்தீன் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி இருக்க வேண்டும். 5வதாக அல் யஹ்ஸானு இல் மஹ்லூகாத், எல்லா படைப்பினங்களுக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். இன்னைக்கு சேகுமார்களுக்கு தான் எல்லாம் போய் உபகாரம் செய்யணும் என்ற சூழல், இவர் சேகல்ல போலீஸ்
ஷேக் இருக்கிறாரே, இவர் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட சிறந்த ஷேக் யார் இருக்கிறார்கள்? அவர்கள் வாழ்க்கை முழுக்க மற்றவர்களுக்கு உபகாரியாகவே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் எத்தனை வரலாறுகள் இருக்கிறது, புரட்டி பாருங்கள். ஒரு சின்ன உபகாரம் பெருமானாருக்கு செய்து விட்டால் அதற்காக நாயகம் செய்கிற உபகாரம் பேர் உபகாரமாக இருக்கும். சின்ன உபகாரத்துக்கு பேர் உபகாரம். அதீஸ் நூல்களிலே பார்க்கிறோமே, பயணத்துல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பெருமானாருக்கு உதவினாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவிக்காக கூப்பிட்டு கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேணும் கேளு நான் தர்றேன், உனக்கு என்ன வேணும் கேளு நான் தர்றேன். நாயகத்திட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியாம போயிடுச்சு அவருக்கு. நம்மள மாதிரி ஆள் எனக்கு என்ன வேணும் கேளுன்னு நம்ம எதையாவது கேட்பான், எது முக்கியமோ அதை விட்டுருவாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், பால் கறக்க ஒரு சட்டி வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், பால் கறக்க ஒரு சட்டி வேணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள், சிரித்து விட்டு சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் இருந்த கிழவி கேட்ட மாதிரி கூட உன்னால கேட்க தெரியல. நாங்களாம் ஒரு நபிட்டு என்ன கேட்கறதுன்னு தெரிய வேணாம், கிழவி என்ன கேட்டுச்சு? பெருமானார் சொல்கிறார்கள், பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில் மூசா அலைஹி இஸ்லாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யூசுப் அலைஹி இஸ்லாம் ஒரு இடத்திலே அடக்கப்பட்டிருக்கிறார்கள், யூசுஃபை எடுத்து நீங்கள் பைத்துல் முக்கத்தஸிலே அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் மூசா அலைஹி இஸ்லாத்தை. இப்ப யூசுப் அலைஹி இஸ்லாம் எங்க அடங்கியிருக்காங்க? இடம் தெரியல. எங்க அடங்கி இருக்கிறார்கள்? மக்களிடத்தில் கேட்டால் தெரியவில்லை. ஒரு கிழவி சொல்லுச்சு, எனக்கு தெரியும், எனக்கு யூசுப் அலைஹி இஸ்லாம் அடங்கி இருக்கிற இடம் தெரியும், ஆனா மூணு நிபந்தனை, மூணையும் செஞ்சு கொடுத்தா தான் நான் இடத்த சொல்லுவேன். மூசா அலைஹி இஸ்லாம் கேளுமா, நான் அல்லாஹ் இடத்துல கேட்கிறேன், முதல் நிபந்தனை என் கண்ணு பார்வை தெரியணும், அப்பதானே நான் இடத்த சொல்ல முடியும். அல்லாஹ் இடத்துல இதுவா கேட்கிறார்கள், கண் பார்வை தெரிகிறது. இரண்டாவதாக அந்த அம்மா கேட்டுச்சு, என் வயசு 16 மாறணும்னு. அந்த காலத்துல இருந்தே இந்த அம்மாமார்களுக்கு வயசு பிரச்சனை பெரும் பிரச்சனை, என் வயது குறைய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள், வயது குறைந்தது. மூன்றாவதாக அந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டுச்சு, சொர்க்கத்திலையும் மூசா உங்க கூட தான் இருக்கணும். அல்லாஹ் எவ்வளவு ஊர்லீன்களை வச்சிருக்கலாம், எத்தனை பேத்த வச்சிருக்கா, இந்த கிழவியா சொர்க்கத்துல நம்ம கூட,
சொர்க்கத்திலே என்னோடு இருப்பதாக இருந்தால் நான் காட்டுறேன்,
நான் தான் சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும். துவா செய்தார்கள், அதற்கு பிறகு இடத்தை காட்டப்பட்டது. அந்த கிழவிக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையப்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டார்கள். அப்படி உபகாரம் இருக்க வேண்டும், அல் இஹ்சான் இலல் மக்லூகாத், படைப்பினங்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை காட்ட வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை நெருக்கமாக்கி வைக்க வேண்டும். ஆறாவதாக ஃபஅலுல் கைராத், நல்லதைத்தான் செய்ய வேண்டும். ஷேகா இருக்கவங்கள்ட்ட இருந்து கெட்டது நடக்கக்கூடாது, பொய் வரக்கூடாது, கோல் வரக்கூடாது, இட்டிக்கெட்டு வரக்கூடாது, இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே முடிப்பது வரக்கூடாது, இரண்டு பேர்களை பிரிப்பது வரக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் போலி.
அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேகமார்களுக்கு சில அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள்.
மஅரிஃபத்துல்லாஹ், அந்த ஷேக் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹுவினுடைய ஆளுமை, வல்லமை, உள்ளமை, இதையெல்லாம் தன்னுடைய முரீதுகளின் உள்ளத்திலே புகுத்த வேண்டும். அல்லாஹ்வினுடைய தன்மைகளை உள்ளத்துக்குள்ளே புகுத்த வேண்டும், அவர்தான் ஷேக். உலகத்தை மனசுல இருந்து எடுத்துட்டு அல்லாஹ்வை உள்ளத்துக்குள்ள போடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தானே செய்தார்கள், உள்ளத்துக்குள்ளே இருக்கிற கசடுகளை எல்லாம் எடுத்து விட்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் உள்ளத்துக்குள்ளே நுழைக்கிறார்கள். குர்ஆனையும் அதனுடைய கல்வியையும் உள்ளத்துக்குள்ளே நுழைத்தார்கள். இந்த தன்மையை ஒரு ஷேக் செய்ய வேண்டும். நிறைய ஷேகமார்களுடைய வரலாறுகள் இதற்கு சான்றாக இருக்கிறது. ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி தாலாலே இதற்கு சான்றாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே அமர்ந்தால் உள்ளத்துக்குள்ளே அல்லாஹுவினுடைய பயம் வந்துவிடும். அவர்கள் பேசினால் பல பேர்கள் மூத்தா கூடுவார்கள்.
சபையிலே அல்லாஹுவினுடைய ஆற்றலை பற்றி ஹசன் பசரி பேச ஆரம்பித்தால் பல பேர்கள் ஜனாசா.
இது ஒரு ஷேகினுடைய தன்மை. ஏழாவதாக யக்கீன், அல்லாஹ் ரசூல் சொன்னதை உறுதியாக நம்ப வேண்டும்.
ஆசியாவுக்கு இருந்த யக்கீன், ஃபிரௌனினுடைய பணிப்பெண்ணுக்கு இருந்த யக்கீன் வரவே. என்ன பணிப்பெண்ணுக்கு உறுதியான ஈமான் இருந்தது? வரலாறுகளை புரட்டுங்கள்,
ஃபிரௌனினுடைய மகளுக்கு தலை சீவும் பொழுது சீப்பு கீழே விழுந்து விடுகிறது. அந்த பெண்மணி பிஸ்மில்லான்னு சீப்பு எடுக்கிறாங்க. சீப்பை எடுக்கிறதுக்கு பிஸ்மில்லா சொல்லணும். இந்த பிஸ்மில்லாவின் சத்தம் கேட்டுச்சுன்னா ஃபிரௌன் தொலைச்சு போடுவான்னு தெரியும். பிஸ்மில்லா என்று எடுக்க அந்த மகள் கேட்கிறாள், என்ன பிஸ்மில்லா என்று சொல்லுகிறாய்? ஆம், உன்னை படைத்தவனும் என்னை படைத்தவனும் மண்ணை படைத்தவனும் விண்ணை படைத்தவனும் ஏக இறைவன் அல்லாஹ் என்று சொல்ல மகள் போய் சொல்லி காட்டுகிறாள் ஃபிரௌனிடத்திலே, நீங்கள் ரப்பு ரப்பு என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்கள் பணிப்பெண்ணோ யாரோ அல்லாஹ் அல்லாஹ் என்று பேசிக் கொண்டிருக்கிறாளே என்று சொல்ல பணிப்பெண்ணை அழைத்து ஃபிரௌன் கேட்கிறார், யார் அந்த ரப்பு என்று கேட்க துணிச்சலாக சொல்லுகிறாள் அந்த பணிப்பெண், ஈமானின் மீது யக்கீன் உறுதி இருந்தது, துணிச்சலாக சொல்லுகிறாய், என்னையும் உன்னையும் படைத்த ஏக இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்ல விஷ ஜந்துக்கள் நிறைந்த ஒரு இடத்திலே அந்த பணிப்பெண்ணை தள்ளுகிறான்.
இரண்டு மாதங்கள் உணவில்லை, விஷ ஜந்துக்கள், அந்த பெண் கலங்கவில்லை, உள்ளே இருக்கிறான். இரண்டு மாதத்திற்கு பிறகு கதவை திறந்து அவன் நினைக்கிறான்,
அவள் அழிந்து சாம்பலா போய், அவள் அழிந்து ஒன்றுமில்லாமல் போய் எலும்பாக இருப்பாள் என்று நினைக்கிறான். வெளியே பார்த்தாக்கா அழகாக வெளியே வருகிறாள். இப்பொழுதாவது திருந்தி இருக்க வேண்டும் அந்த ஃபிரௌன். தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள், ஒரு பிள்ளை கொஞ்சம் பெரிய பிள்ளை, அழைத்து இந்த பெண்ணுக்கு முன்னால் தலையை வெட்டுகிறான். இப்பொழுதாவது என்னை ரப்பென்று ஏற்றுக்கொள் என்று தலையை வெட்டுகிறான். அந்த பெண்மணி கொஞ்சமும் அசரவில்லை. அதற்கு பிறகு 6 மாத 7 மாத தொட்டில் குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையை கொண்டு வர சொல்லி அந்த குழந்தையின் தலையை வெட்டப் போகிற பொழுது அந்த தொட்டில் குழந்தை பேசியது, என்னுடைய தாயே நீ கவலைப்படாதே, நாம் சந்திக்கிற இடம் சொர்க்கம், நீ கவலைப்படாதே, உன்னையும் என்னையும் கண்டிப்பாக வெட்டி விடுவான் இந்த ஃபிரௌன், அல்லாஹ் ஒருவன் என்று நீ உறுதியாக நம்பிக்கொள் என்று தொட்டில் குழந்தை பேசுகிறது. அந்த தாயும் கொல்லப்படுகிறாள், அந்த குழந்தையும் கொல்லப்படுகிறது. இதை பார்த்த ஆசியா, ஃபிரௌனின் மனைவி ஆசியா, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? உண்மையை சொன்னதற்காக இந்த தண்டனை நீங்கள் கொடுக்கிறீர்களே என்று சொல்லுகிற பொழுது, அந்த பெண்ணுக்கு பிடித்த பைத்தியம்தான் உனக்கும் பிடித்திருக்கிறதா என்று படுக்க வைத்து 4 தூண்களிலே 4 அவுத்தாதுகளிலே மூளைகளிலே கட்டி அந்த பெண்ணின் மீது, ஆசியாவின் மீது பாறையை தள்ளுகிறான். பாறை விழுவதற்குள் அல்லாஹ் உயிரை கைப்பற்றி கொண்டான் என்ற வரலாறை பார்க்கிறோமே. அவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை நம்மில் எத்தனை பேர்களுக்கு உண்டு? இந்த நம்பிக்கையை ஊட்டுபவர் தான் ஷேக்.
அல்லாஹ்வின் மீது, ரசூலின் மீது நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். இது ஷேகினுடைய 8வது இலக்கணம். 9வதாக சஹா, தன்னிடத்தில் இருப்பதை கொடுக்க வேண்டும்.
சஹா ஷேகுமார்களை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன கையில வருதோ எடுத்து கொடுத்துருவாங்க. என்ன வருதோ,
கொடுக்கிறத பத்தி கவலை அவர்களுடைய உள்ளத்தில கொஞ்சமும் இருக்காது. வந்தாலும் கவலை இல்லை, போனாலும் கவலை இல்லை.
ஒரு பெரிய பாத்திரம், வைரம் பதித்த பாத்திரத்தை ஒரு ஷேகிடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஷேகு ஒண்ணுமே பேசல, அல்ஹம்துலில்லாஹ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி தன்னுடைய பணியாளரிடத்தில் கொடுக்கிறார்கள், தன்னுடைய முறியிடத்தில் கொடுக்கிறாங்க. அவர் கொண்டு போய் வைக்க போறாரு, அந்த பாத்திரம் உடஞ்சி போச்சு. வந்து பணிவோடு சொல்லுகிறார், வைரம் பதித்த பாத்திரம் உடைந்து விட்டது, என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே ஷேகு. வந்து சொன்ன உடனே பாத்திரத்தை கொண்டு போனேன், கீழே ஒளிஞ்சு உடஞ்சி போச்சு, அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொன்னாங்க. இன்னாலில்லாஹ் சொல்ல வேண்டிய இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீர்களே. ஷேக் சொன்னார்களாம், அந்த பாத்திரம் வருகிற பொழுது என் உள்ளத்தை பார்த்தேன், அந்த பாத்திரத்திற்காக அது சந்தோஷப்படவில்லை.
இந்த பாத்திரம் உடைந்த பொழுதும் நான் என் உள்ளத்தை பார்த்தேன்,
பாத்திரம் உடைந்து விட்டதே என்று அது கவலைப்படவில்லை, அதனால் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன்.
இப்படி உள்ளவர்கள் தான் ஷேக், இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, போய்விடுமே என்ற கவலை அவர்களுக்கு இருக்காது.
அடுத்ததாக அசிதுக்,
உண்மைதான், வாழ்க்கை முழுக்க உண்மையை மட்டுமே பேசுவார்கள். அவர்கள்லாம் உண்மையான ஷேக்.
பொய்மை என்பது அவர்களின் வரலாற்றிலேயே இருக்காது. எந்த செய்தியானாலும் பொய் வராது. ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹியினுடைய வரலாறுகளை பத்தி ஃபஸீரீன்களும் ஹதீஸீன்களும் எழுதும் போது அழகாக எழுதுவார்கள். இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உத்தரவிட்டு விட்டாங்க. ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி கொலை செய்யணும்னு உத்தரவு வந்துருச்சு. ஹபீபி அஜமியினுடைய வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டாங்க. ஹபீபி அஜமியினுடைய வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய ஆட்கள் தேடி வருவாங்க, ஏதாவது சொல்லி கொஞ்சம் ஜமாளிச்சிருங்க, நான் உள்ள இருக்கிறத சொல்லாதீங்க என்று சொல்ல ஹபீபி அஜமி இடத்திலே வந்து ரெண்டு பெரிய வீரர்கள் வந்து கேட்கிறார்கள், இங்கு ஹசன் பசரி வந்தாரா என்று கேட்க, வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காருன்னாங்களா? வீட்டுக்குள்ளதான் உள்ள இருக்கிற ஹசன் பசரிக்கு எப்படி இருக்கும்? நடுங்கி போயிட்டாங்க. தப்பிச்சு வந்தா கசாப் கடையில இருந்து ஆட்டை காப்பா, சிங்கத்திலிருந்து ஆட்டை காப்பாத்தி கசாப் கடையில விட்ட மாதிரிலாம் இருக்குது நம்ம நிலைமை. சிங்கத்தில இருந்து தப்பிச்சு அஜாஜில இருந்து தப்பிச்சு வந்தா இந்த கசாப் கடையில எல்லாம் நம்ம மாட்டிட்டோம் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு வீரர்கள் உள்ளே வருகிறார்கள், தேடுகிறார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா மீண்டும் வந்தார்கள். ஹபீப் அஜமி இடத்துல கேட்டார்கள், என்ன உள்ளதா இருக்கிறாருன்னு சொன்னீங்க? உள்ள இல்லையே, உள்ளதா இருக்கிறார், போய் பார். மீண்டும் போய் தேடுகிறார்கள், வந்து சொன்னார்கள், உள்ள ஒருத்தருமே இல்லையே, போய் சொல்றீங்க, நான் உண்மைதான் சொல்றேன், உள்ளதா இருக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு போனாங்கன்னா இவருக்கு லூசிஸா இருக்கு போல தெரியுது. ஏதோ உள்ள நாம எத்தனை தடவை தேடிட்டோம், ஆளும் இல்லை ஒண்ணும் இல்ல, இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார்கள். அதற்கு பிறகு ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி தஆலாலை அவர்கள் கேட்டார்களாம், என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் உண்மை சொன்னதால் நீங்களும் காக்கப்பட்டீர்கள், நானும் காக்கப்பட்டேன் என்றார்களாம். உண்மை ஒரு மனிதனை காத்துவிடும். ஒரு முறியது லைட்டா முழிச்சு பாக்குறாரு, ஏன்னா பசி மூணு நாள் சாப்பிடல. என்னடா இவர் அல்லாட்ட துவா கேட்கிறாரு, என்ன நியமத்தை இவர் பார்த்தாரு, மூணு நாள் சாப்பிடாம இருக்கிறோம், நீ செய்திருக்கிற நியமத்துக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாதுன்னா எந்த நியமத்தை நம்ம அனுபவிச்சோம். கூப்பிட்டு துவாவெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி என்ன நியமத்து வந்துச்சு, நீங்க வாட்டுக்கு அல்லாவ புகழ்ந்துகிட்டே இருக்கிறீங்களே என்று சொல்ல தின்னுனே மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்களாம், பசியை கொடுத்ததும் ஒரு நியமத்து தானே, அல்லாஹ் பசியை வணங்கி இருப்பதும் ஒரு நியமத்து தானே. புளிச்சி ஏப்பமாவே ஒருத்தன் வயிறு நிரம்ப இருக்கிறான், உள்ள இருக்கிறது வெளியே வரல, பயங்கர இதுல இருக்கிறான். ஆஸ்பத்திரியில எத்தனை பேர்த்த பாத்துருக்கிறோம், செரிக்க மாட்டேங்குது, ஒரே புளிச்சி ஏப்பமா இருக்கு. அதை வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பசி என்ற நியமத்தை நமக்கு வழங்கி இருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் என்றார்களாம். இப்படி எல்லா நிலைகளிலும் நன்றியை சொல்லிக் கொடுப்பவர்கள் அல்லாஹோடு நன்றியோடு நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தால் அவர் உண்மை ஷேக். அடுத்தது தஃபக்குர். தஃபக்குர் எப்பொழுதுமே அல்லாஹுவினுடைய சிந்தனை, அல்லாஹுவினுடைய ஆலாக்கள், அல்லாஹுவினுடைய ஞானத்துக்கள், அல்லாஹுவினுடைய உள்ளமைகள், இப்படி அல்லாஹுவினுடைய ஆயாத்துக்களை பற்றிய சிந்தனையில் இருப்பார். வேற சிந்தனை இருக்காது. அல்லாஹ்வினுடைய ஆயாத்துக்கள் படைப்பினங்களை பார்ப்பார், அதற்குள் அல்லாஹுவை காண்பார், எல்லா சக்திகளையும் பார்ப்பார். பொதுவாகவே அல்லாஹ் பொதுவான ஒரு சக்தியை ஏற்படுத்தி இருக்கிறார், மனிதன் அதிலிருந்து பயன்பெறுகிறான். இப்ப ஆறு ஓடுகிறது, தண்ணீர் ஒரு சக்தி, அல்லாஹ் கொடுத்த சக்தி. உலகத்தில் யாரும் தண்ணீரை உருவாக்க முடியாது. யாராவது தண்ணியை உருவாக்க முடியுமா? நானே ஒரு ஃபேக்டரி வச்சு புதுசா தண்ணி செய்ய போறேன். மினரல் வாட்டர், அல்லாஹ் கொடுத்த தண்ணியை வேணா சுத்தப்படுத்தி ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம், தண்ணியவே நான் உருவாக்குவேன் என்று யாரும் செய்ய முடியாது. அந்த தண்ணீர் அல்லாஹ் கொடுத்த சக்தியிலிருந்து மின்சாரத்தை எடுக்கிறான், அல்லாஹ் கொடுத்த சக்தியிலிருந்து பலவிதமான பொருட்களை எடுக்கிறானே. அப்ப ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை அதற்குள் இருந்து உணர வேண்டாமா? ஒரு ஆடு ஓட்டி இடத்திலே போய் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, ஏன் தெரியாது, ஏன் தெரியாது? ஆட்டினுடைய புழுக்கைகள் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது, பாடம் சொல்லிக் கொடுக்கிறது என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாவிடத்திலே ஒரு ஆட்டு இடையன் சொன்ன வார்த்தைகள் ஷாஃபியின் உள்ளத்தை தேய்த்ததாக வரலாறு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் உண்மையான ஷேகுக்கான அடையாளம். அடுத்து பதிமூணாவது அடையாளம், உண்மையான ஷேகுக்கு இல்ம் இருக்க வேண்டும். இல்ம் இருக்க வேண்டும். ஜாஹில் முட்டாள்கள் ஷேகாக இருக்க முடியாது. குரானை பற்றி சுண்ணத்தை பற்றி அறிந்தவராக இருக்க வேண்டும். ஹில்ம் மன்னிக்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். சபர் பொறுமை இருக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் பொருந்திக் கொள்ளுகிற மனப்பான்மை இருக்க வேண்டும். இஹ்லாஸ் மன தூய்மை இருக்க வேண்டும். அல் அஃஆல் மன தூய்மையோடு சேர்ந்து அல் அஹ்லாக் நற்குணங்கள் இருக்க வேண்டும். இந்த இதோடு போதாது, அடுத்ததையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தௌபா பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அஸ்லா ஒரு இடத்திலே தனித்திருக்க வேண்டும். ஷேக் கூட்டம் போட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறவரே உண்மையான ஷேகா இருக்க முடியாது, தனித்திருக்க வேண்டும். அஸ்லா இருக்க வேண்டும், தௌபா இருக்க வேண்டும், அஸ்லா இருக்க வேண்டும். ஸுஹுத் துறவரத்தோடு இருக்க வேண்டும், உலகத்தோடு அவர் ஒட்டக்கூடாது. ஸுஹுத் இருக்க வேண்டும். கனா உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அத்த தக்வா இற எச்சம் இருக்க வேண்டும். அத்தஸ்லீம் தன்னையே அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தன்னை அப்படியே ஒப்படைத்து விட வேண்டும். இந்த 24 அம்சங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் உண்மை ஷேக்.
அப்படி இல்லை என்றால் இவரும் போலி. இது இனம் கண்டு யார் போலிகள் என்று இனம் கண்டு ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்ம வேலை.
எனவே போலிகளை கண்டு ஜாக்கிரதையாக இருப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஆற்றலை நமக்கு வழங்குவானாக. வாஹுரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபியினா மௌலானா முஹம்மதி முபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم انا نسالك من النعمه تمامها ومن العصمه دوامها ومن الرحمه شمولها ومن العافيه حصولها ومن العيش الادى ومن العمر السدى ومن الاحسان اتم ومن الانعام عما ومن الفضل ادبا ومن اللطف اقربا. اللهم كن لنا ولا تكن علينا. اللهم اختم بالسعاده اجالنا وحقق بزياده اعمالنا. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد عليه واصحابه اجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.
This audio was downloaded